திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேர்களை நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமுறைகள் காட்டும் சரியை நெறி. தொடர்ச்சி: உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அல்ல, நக்கீர தேவ நாயனார் சொல்றாரு, இவர் எப்படி அவருக்கு பூஜைக்கு பொருள் கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்லும் போது, தன்னோட முடியில நம்ம பூவுல முடியே இருக்க கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனா அவர் அங்க இல தழ பூவெல்லாம் பறிச்சு தன்னோட தலையில தான் சொல்லியிருப்பார். அபிஷேகத்துக்கு வாயில தண்ணி வச்சிருப்பாரு, அதனால கால்ட்டு இந்த பூவை முத நாள் பூவை தள்ளிட்டு வாயில நீரை உமிழ்ந்து தான் அந்த சமைத்த அந்த கரிய கொண்டாந்து காட்டுல உழவுகிற விலங்குகளோட கரிய கொண்டாந்து தான் நிவேதனமாக வைக்கிறாருன்னு பார்ப்போம். இதை நாம இப்படி செய்கின்றாரே அப்படின்னு ஒரு அச்சத்தோட பார்ப்போம் அப்படின்னா, அதை எப்படி பாவிக்க வேண்டும் என்று நமக்கு நக்கீர தேவநாயனார் சொல்கிறார். இவர் செய்தது நல்ல ஒரு அருமையான சரியை பணி. வாய் வந்து பொற்குடம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் ஒரு குடம் வேணும், ஆனா கண்ணப்ப தேவநாயனாருடைய வாய் வந்து பொற்குடம்னே வர்ணிக்கிறார். அடுத்து அந்த வாயில அபிஷேகத்துக்குன்னு உமிழ்வதற்கு கொண்டு வந்தார் அல்லவா, அந்த நீர் வந்து கங்கா தீர்த்தத்தை விட சிறந்ததாம். அதுல இப்ப நம்ம கலசத்துல வந்து சில மணிகள்லாம் இடுவோம், அந்த உயர்ந்த மணிகள் எது அப்படின்னா கண்ணப்ப தேவநாயனாருடைய பற்களம், வாயில இருக்க பற்களம். அப்புறம் அதுல மலர்கள் தூவணும், அது நாவம், ஏன்னா நான் தானே மலர்கள் பாடுது மந்திரம் சொல்லுது எல்லாம், அதனால நான் தான் அதுல மலராக தூ மலராக உய்மையான மலரா இருக்கான். அப்புறம் தர்ப்பை வைப்போம், அது அவருடைய மீசை. எவ்வளவு அருமையா கண்ணப்ப தேவநாயனாருடைய அன்பை வந்து நமக்கு நக்கீர தேவநாயனார் எடுத்து காட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக மிக அழகாக அந்த உணர்வை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய முற்பிறவி வரலாறு எல்லாமே நம்ம இதுல பார்த்துட்டோம். அடுத்து அதற்கு அடுத்தபடியாக அவர் எப்படி ஆட்கொண்டார் என்பதை நாம் நினைக்கும் போது நமக்கு மெய்சல் இருக்கின்றது இல்லையா. ஒரு கையால் இரு கையை பிடித்தார் என்பதை பதிவு செய்தது கல்லாட தேவநாயனார் தான். அவர் வந்து ரொம்ப அழகாக, அவரும் இந்த கண்ணப்ப தேவநாயனாருடைய திருமரத்திலே நமக்கு மிக அழகாக அதை சொல்லுகின்றார். அதிலே ஒரு பாடலிலே நிறைவு பாடல்ல சொல்றாரு, நீங்க கண்ணப்ப தேவநாயனாருடைய சரிதத்தை கேளுங்க, அவரை வணங்குங்க, வணங்குனீங்கன்னா உங்களுக்கு உலகப்பற்று நீங்கும், உலகப்பற்றே உங்கள்ட்ட இருக்காது, திருவருள் பற்று நிகழும் கண்டிப்பாக. அதனால நீங்க அவரை வந்து அவருடைய வரலாறை கேளுங்கள், கண்ணப்ப தேவநாயனாரை வணங்குங்க, ஏன்னா அடியாரை வணங்கணும் அப்புறம் அது வந்து சரியை பண்ணி பார்த்தோம். அதனாலதான் 63 நாயன்மார்களையும் 9 தொகையடியார்களையும் நமக்கு வந்து திருத்தொண்ட தொகை இருக்கு, அதை பாடணும்னு பார்த்துருக்கோம். அது முதல் நூல், 11 திருமுறையிலே வழி நூலாக திருத்தொண்ட திருவந்தாதியை நமது திருமுறைகள் எல்லாம் கிடைக்க காரணமாக இருந்த நம்பியாண்டார் நம்பிகள் அவருடைய பணியெல்லாம் சிறப்பித்து 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 அதில் ஒவ்வொரு பாடலாக பாடி கொடுத்திருக்கின்றார் என்று நாம் பார்த்தோம். அதுபோல இந்த வரலாறுகளையெல்லாம் நம்ம கேட்கணும். அடுத்து அதை விரிநூலாக செக்லார் பெருமான் செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கும் அடுத்தபடியாக இந்த ஐந்தெழுத்த சொல்லணும் சொல்லணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஐந்தெழுத்த சொன்னா என்னதான் நடக்கும், எல்லா ஞானிகளும் அவங்கவுங்க அனுபவத்தை நமக்கு அதுல சொல்லிட்டே வராங்க. ஆனா இவரே தான் கைலை பாதி காலத்தி பாதி அப்படிங்கிற நூல்ல நமது நக்கீர தேவ நாயனார் என்ன சொல்றாரு, விளையும் வினை அறவின் வெய்ய விடத்தை களைவினோ, பாம்போட விஷம் மாதிரி நம்ம வினை நம்மகிட்ட வினை இருக்கு, காலத்தி ஆழ்வார் வளைவில் திருந்திய சீர் ஈசன் திருநாமம் என்னும் மருந்தினை நீர் வாயிலே வைத்து. நீங்க வாயில காலத்தி ஈசன் திருநாமத்தை சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த விஷத்துக்கு விஷ முறிவாக அது இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அடுத்த பாடல் மிகவும் அருமையாக, வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே. இப்ப பிறவி நீங்கிறதுக்கு தான் நம்ம இந்த திருப்பணிகள்லாம் செய்யணும்னு சொல்றோம். சரியை கிரிய யோகமாகிய தவத்தை செய்து ஞானத்தை பெற்று முக்தியை பெற வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். நம்ம சைவ சித்தாந்தம் புறம் அதை வலியுறுத்தி சொல்கிறோம். அவ்வளவு ஆகம கருத்துக்கள். அப்போ இப்ப ஒரு இருதயத்துல ஒருத்தவங்களுக்கு கோளாறுனு வச்சுக்கிறோமே, ஒரு மருத்துவர்கிட்ட போனா அவர் ஒரு மாத்திரை கொடுத்து நீங்க நாக்கு கடியில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது வச்ச உடனே அது உடனே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரிதான் வாயிலே நமக்கு அது தெரியுது, அதாவது மருத்துவம் தெரியுது, விஞ்ஞானம் தெரியுது, மருத்துவம் தெரியுது. ஆனால் மெஞ்ஞானத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வாயிலே வைக்கும் அளவில் மருந்து, வச்ச நிமிஷம் நீ அஞ்சலத்த சொல்லி பாருங்க, சொன்ன உடனே பிறவி நோயே தீரும் அப்படிங்கிறது. பிறவி நோயே தீரும் என்றால் இப்ப இருக்கிற உடல் நோய் தீருமா தீராதா? கண்டிப்பாக தீரும். ஆகையால் நோய் வந்தால் யாரும் அஞ்ச வேண்டாம், ஐந்தெழுத்தை நெஞ்செழுத்தி சொல்லிக் கொண்டே இருங்கள். ஏனென்றால் மருந்தவை மந்திரம் என்று அழகாக ஞானசம்பந்த பெருமானும் அதனை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ளலாம். அதான் அதுல சொல்றார், தூய தூய ஏகம் பெருமா தேவியோடு மண்ணு கையிலாயத்து எம் பெருமான். கைலாயத்துல இருக்கிறது கையிலே பாத்தீங்கன்னா முந்தின பாடல் கையிலே காலத்தைய பத்தி வந்தது, இது கைலாயத்தை நிறைவு பாடல் கைலாயத்தை பத்தி வருது. அதாவது 39 பாடல், அதுல அவர் சொல்றாரு, நீங்க கைலாயத்துல இருக்க பெருமானுடைய அஞ்செழுத்த நீ சொல்லி பாரு, வாயில வச்ச மருந்து வந்து எப்படி வேலை பார்ப்போ அது மாதிரி உன்னுடைய பிறவி நோய்க்கு அது மருந்தாக இருக்கும் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த 11 திருமுறையில நமக்கு விநாயக பெருமானுக்கும் பிரபந்தம் இருக்கு, நமக்கு முருகப்பெருமானுக்கும் இருக்கு இல்லையா. விநாயகர் பெருமானுக்கு மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை என்ற ஒரு நூல் மிக அழகாக இருக்கிறது, அதாவது கபில தேவன் அருளி செய்தது. உங்க எல்லாருக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய பாடல் தெரியும், ஆனா அது 11 திருமுறையின் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனும் நம் தன்மையினால் கண்ணீர் பணியின் கனிந்து. இங்கேயும் பணிதல் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. விநாயக பெருமானை நம் பொருட்டு சுவாமி அனுப்புறார், தனதடி வழிபடும் அபரிட கடி கணபதி என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கின்றார். ஆகையால் அந்த விநாயக பெருமான் நம்முடைய வினைகளை எல்லாம் கோடாயுதத்தால் கொடுவினைகளை எல்லாம் களைகின்றார். அவர் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கின்றார். அவரே மண்ணுலகிற்கும் விண்ணுலகிற்கும் தலைவராக இருக்கின்றார். ஆகையால் அவரை நாம் பணிவோடு பணிய வேண்டும் என்று மிக அழகாக இந்த பாடலிலே அவர் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து திருமுருகாற்று படையிலையும் முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், சிவபெருமானுக்கு 5 முகம், அதோ முகம் ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா முருகப்பெருமானுக்கு 6 முகமும் தெரிகிற மாதிரி சிவபெருமான் தான் முருகப்பெருமான், ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினான் கந்த புராணம் சொல்லுது. ஆக அவர் வந்து அந்த 6 முகமும் நமக்கு என்ன செய்து, அந்த 12 கரங்களும் நம்ம எங்கெல்லாம் காக்கின்றது என்பதையெல்லாம் சொல்லி, நீ இந்த திருமுருகாற்றுப்படைய படி, நீங்க இன்றும் சொல்றோம் திருமுருகாற்றுப்படைய நன்றாக படியுங்கள், எங்களையெல்லாம் எங்கள் ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் எங்களுக்கு அழகாக அதற்கு விளக்கம் சொல்லி அந்த நூலை பயில வைத்தார்கள். அதை படித்தால் தெரியும் வாழ்க்கையில் எத்தனையோ இடர்களில் இருந்து நாம் எளிதாக வெளிவந்து விடலாம். அது கந்தர் கலிவன்பா, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களை எல்லாம் பயில 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 எப்பேற்பட்ட இடரா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறதே அது நமக்கு அழகா வலியுறுத்தும் அந்த நூல்கள் எல்லாமே. சரி, இன்னும் 11 திருமுறையின் சிந்தனைகளை நாம் இந்த அளவில நிறுத்திக்கொண்டு 12 திருமுறையை நாம பார்க்கலாம். 12 திருமுறைக்கு பேரே திருத்தொண்டர் புராணம் என்றுதான் பேரு. அதுல என்னதான் செஞ்சாங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தா மிக அழகாக நந்தவனம் பணி செஞ்சவங்க இருக்காங்க. யாரு, பலர் இருக்கின்றார்கள். நம்ம திலபதி அம்மையார எடுத்துக்கிடுவோம், அவங்க தன்னுடைய அந்த திருவாமூர்ல இருந்து நேரம் எங்க வந்திருந்தாங்க, திருவதிக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த தந்தை தாய் எல்லாரையும் தவறின பின்பாக தம்பியும் புரட்சமயத்துக்கு போயாச்சு. தனக்கு மனம் பேசின கலிப்பகையாரும் போர்க்களத்துல வீரமரணம் அடைந்து விட்டார் என்பதால் தனியா ஒரு பெண்மணியாக, இன்னும் வயதெல்லாம் ஒரு 12 வயதுதான் இருக்கும், 12 15 பிள்ளைங்க வச்சுக்கலாம். அதனால அந்த வயதுல திருவதிகை வந்து கோயிலுக்கு அருகிலேயே ஒரு வீட்டில் தங்கி இருந்து கொண்டு ஒரு நந்தவனம் அமைத்து தினந்தோறும் அதை அழகாக பராமரித்து அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்தேத்து என்ன செஞ்சாங்களோ இத நீ செய்ய அப்படின்னு தம்பிக்கு அறிவுறுத்தினதுனாலதான் திருநாவுக்கரசு சுவாமிகள் உழவாரத்தை கையில ஏந்தி கொண்டு ஒரு உழவார படையாளியாக தனது ஆயுள் முழுவதும், அதாவது என்னைக்கு முக்தி அடைகிறாரோ அன்னைக்கு வரைக்கும் உழவாரத்தை விடாமல் செய்தார். சிலர் என்ன செய்வாங்க, உழவார பணிக்கு முதல்ல போவாங்க, இன்னும் ஒரு சமய தீட்சை வாங்கியிருப்பாங்க, கொஞ்ச நாள் ஆகும், அடுத்து கொஞ்சம் அடுத்து நம்ம கொஞ்சம் ஞான நூல்களை கொஞ்சம் பாடம் கேட்டிருப்பாங்க, அல்லது ஒரு விசேட தீட்சை வாங்கியிருப்பாங்க, அவ்வளவுதான், உழவாரத்துக்கு போறத நிறுத்திடுவாங்க. அதெல்லாம் தவறு, இது வேற அது வேற, இது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரீரத்தால சுவாமிக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா நம்ம செய்யணும். அது ஆண்களும் செய்யணும், ஆண்கள் தான் போகணும் கிடையாது, பெண்களும் செய்யணும். பெண்களால் என்னவெல்லாம் இயலுமோ அதெல்லாம் பெண்கள் செய்யலாம். மலர் பறித்தல், மலர் தொடுத்தல், அப்புறம் அந்த சுவாமிக்குரிய வஸ்திரங்களை எல்லாம் நன்றாக சுத்தப்படுத்தி உலர்த்தி மடித்து கொடுத்தல், அப்புறம் அந்த விளக்குகளை எல்லாம் தேய்ச்சி கொடுத்தல், அப்புறம் அந்த ஆண்கள்லாம் பெருங்கொண்ட அளவில் அந்த குப்பையெல்லாம் இருந்தா அந்த சருகுகளை எல்லாம் குவித்து வைத்திருந்தார்கள் என்றால் அதையெல்லாம் அள்ளி கொண்டு வெளியிலே தட்டுதல். அப்ப அது போல அந்த தூர் வாரும் போதும் பக்கத்துல அவங்க உள்ள இருந்து வாரி கொடுத்தா வெளியே இருந்து வாங்கி தூர போடலாம். ஆக இது போல பெருக்கலாம், அழகாக மெழுகலாம், இது போல எல்லா பணிகளும் பெண்களும் செய்யலாம். அந்த அடியார்களுக்கு அமுது செய்யலாம், அவங்க ஒரு சமையல்காரர் வச்சு செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணி கொடுக்கலாம். நாமளே ஒரு 4 பெண்கள் சேர்ந்து அல்லது ஒரு 10 பெண்கள் சேர்ந்து எல்லாம் அந்த சமையலுக்கு உண்டான வேலைகளையும் செய்து அந்த சமைத்தல் வேலையும் செஞ்சா அதெல்லாம் பெரிய புண்ணியமா இருக்கும். அதனால ஆண்களும் செல்லணும், பெண்களும் செல்லணும், குழந்தைகளும் செல்லணும். வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் ஒத்துழைச்சா அவங்களும் வயதை பத்தியெல்லாம் கருணை கவலை கிடையாது, அவங்களும் அந்த பணியில அழகாக கலந்து கொள்ளலாம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்புறம் மலர் பொய்யணும், நந்தவனம் வச்சுட்டு மலர் பொய்யணும். முருக நாயனார் என்று ஒரு நாயனார், அவர் என்ன செஞ்சார், சுவாமிக்கு மலர் தொண்டுதான். அப்படி என்னென்ன மலர் தான், புஷ்ப விதி புஷ்ப பயன் 2 நூல்கள் இருக்கிறது. நீங்க இந்த நூல்கள் எல்லாம் ஆன்லைன்ல பார்க்கலாம், டெலிகிராம்ல பார்க்கலாம். அதை பார்த்து அதுல வீட்டிலேயே நூல் வச்சிருக்கலாம், முன்னோர்கள் வைத்திருக்கலாம், நீங்களே வாங்கி வச்சிருக்கலாம். இதுக்காக அதை படிக்கலன்னா இப்ப எடுத்து படிச்சு பாருங்க, என்னென்ன இலைகளை என்னென்ன பூக்களை சுவாமிக்கு சாத்தணும், அதற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ரொம்ப அழகா விதிப்படி அதுல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். எப்படி மாலை எல்லாம் தொடுக்கணும் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ஆகையால் அந்த மலர் தொண்டை செய்ய வேண்டும். நம்ம பெரிய புராணத்தை பாத்தீங்கன்னா மலர் தொண்டு பலரும் செய்திருக்கின்றார்கள். அதில் தலையாயவர் முருகநாயனார் என்பதால் நான் அவரை பற்றி உங்களிடம் சொன்னேன். அது பல வகையா மாலைகள்லாம் இறைவனுக்கு அமைக்கலாம் என்று. அப்புறம் சுவாமிக்கு திருமஞ்சனத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் நம்ம அந்த பரிவாழ்த்தாய நாயனார் சுவாமிக்கு அமுதுக்கு சென்னல் அரிசி, அதான் அதனால அந்த சென்னல்ல உள்ள அந்த சம்பா பச்சரிசி அதுல உள்ள நிவேதனமும் அப்புறம் செங்கீரையும் எடுத்துக்கொண்டு அவர் தினந்தோறும் சுவாமிக்கு கொண்டு சேர்க்கிறார். அவருடைய மனைவியார் கூட சுவாமிக்கு இந்த பஞ்சகவ்யம் சொல்லுவோம், திருமஞ்சனத்துக்குரிய பொருட்கள், பசிவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள். அப்புறம் அவர் வந்து மாவடுவும் வச்சிருப்பார். இதெல்லாம் தினந்தோறும் கொண்டு சுவாமிக்கு கொடுத்துட்டே வருவாங்க. அருளால் ஏழ்மை வருகிறது. அப்படி வரும்போது அவங்க என்ன செய்யணும், ஒன்னொன்னா ஒன்னொன்னா எல்லாம் செஞ்சுட்டே வருவாங்க. கடங்கள் வந்து கொண்டே வருகிறது. இவரே கூலியாளாக வேலைக்கு போகிறார். அந்த கூலிக்கு கிடைக்கக்கூடிய செந்நெல்லை கொண்டு, அதாவது காலையில செய்யற வேலைக்கு செந்நெல்லும் மதியம் செய்கின்ற வேலைக்கு கார்நெல்லும் கிடைக்கும். செந்நெல்ல சுவாமிக்கும் கார்நெல்ல தங்கப்பும் வச்சுட்டு இருப்பார். சுவாமி முழுக்க செந்நெல்லே கிடைக்கும் மாதிரி பண்றார். அந்த செந்நெல் முழுமையும் கொண்டு சுவாமிக்கு கொடுத்துட்டு பட்னி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்ச நாள் கொல்லைப்புறத்துல அந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டாங்களாம். அப்புறம் அந்த கீரை எவ்வளவு நாள் கை கொடுக்கும், கீரையும் இல்ல. அப்புறம் தண்ணி மட்டும்தான் பிடிக்காங்க. அவ்வளவு தளர்ந்த நிலையிலையும் தொண்டை விடல. அப்படி ஒரு நாள் கொண்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு தளர்ச்சியினால கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க எல்லா பொருளும் சிந்திடுது. உடனே இந்த வயல்காட்டுக்கு கொண்டு போற அருவாளை எடுத்து இனி உயிரோட இருக்கக்கூடாதுன்னு கழுத்துல வச்சு அறுக்க முற்படும் பொழுது சுவாமி வந்து அந்த அந்த பாறையோட இடுக்குல இருந்து ஒரு மாவடுவ கடிக்க சப்தத்தையும் கொடுத்துட்டு அப்படியே வந்து கையை நீட்டி அவர் தடுக்கின்றார் என்று பார்க்கின்றார். சுவாமியே வந்து நேரில் இவங்களெல்லாம் ஆட்கொள்கிறார்கள் என்றால் இவங்கெல்லாம் எவ்வளவு புண்ணிய செஞ்சிருக்கணும், நாமும் இதுபோல் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் நமக்கு வருகின்றது. ஆகையால் இறைவனுக்கு அபிஷேகத்துக்குரிய பொருட்களை எல்லாம் கொண்டு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அலகிடுதல், அப்பர் சுவாமியை மாதிரி வேற யாரும் அலகிட முடியும், மெழுக்கிட முடியும், எல்லாமே மிக அழகாக அவர்கள் செய்தார்கள். விளக்கு பணி, நமிநந்தி அடிகள் நீரால் விளக்கரித்தார் என்று நாம் பார்த்தோம். அந்த பெரிய புராண சிந்தனைகளிலேயே நாம் இதையெல்லாம் பார்த்தோம். அழகா திருவாரூர்ல ஒரு விளக்கு போடணும்னு நினைக்கிறாரு, ஒரு நாள் தாமதமாகி விடுகிறது, எண்ணெய் இல்லை. விளக்கு போடுவதற்காக அருகில் இருக்க வீட்டிலே சிறிது எண்ணெய் வாங்கலாம் என்று சென்று கேட்கும் போது அதில் சமணர்கள் இருந்தார்கள். உங்க சாமிக்கு நீங்க நீரால விளக்கு இருக்க வேண்டியதானு கேட்டாங்க. அதை கேட்டு இவர் வருந்தி கொண்டே வருகிறார். சுவாமி வந்து அசரியா நீ குளத்துல இருக்க நீர் எடுத்து விளக்கு போடு அப்படின்னு சொல்ற. இவரும் அது போல குளத்து நீரால் விளக்கு போடுகிறார். இவருடைய அன்பினால் அந்த நீரே எண்ணெயாக இருந்து அந்த விளக்கு மிக அழகாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல விளக்கு இட முடியலன்னா கணம் புல் இல்ல, அந்த புல்லை வச்சு போட்டுட்டே இருக்காரு. கடைசியில் அது கிடைக்கலன்னா முடியால விளக்கு போடுறாரு. விளக்கு போட முடியலன்னா கழுத்து அறுத்துக்கிறாங்க. அப்படி பலர் வந்து பலர் வந்து அந்த பணி தடப்பட்டா அவங்களால தாங்க முடியறதே கிடையாது. அப்படி ஒரு உரைப்போடு அவங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அமுது படைக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கறதையும், திருமுறைகளை எழுதுதல் வாசித்தல் என்று சொல்லும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கணநாதர் என்று ஒரு நாயனார் இருக்கின்றார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, யார் யார என்னென்ன பணியை செய்ய வைக்கணும், கடல் காழி கணநாதன் அடியாருக்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையிலே நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட, திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நமது நம்பியாண்டார் நம்பிகள் தொண்டரை ஆக்கி அவரவர்க்கு ஏற்ற தொழில்கள் செய்வித்து அண்டர்தம் போன் அக்கணத்துக்கு நாயகம் பெற்றவன் கான் கொண்டல் கொண்டு ஏறிய மென்னுக்கு கோல மடல்கள் தோறும் கண்டல் வெண் சோரளிக்கும் கடல் காளி கணநாதனே. தொண்டரை ஆக்கி ஆற்றுப்படுத்தணும், நீங்க யார் யாரால என்னென்ன வேலை செய்ய முடியும்னு பார்த்து அவங்க அவங்களுக்கு அந்தந்த வேலையை கொடுக்கணும். அந்த பணியை அவர் மிக அழகாக செய்தார், யாரு, கணநாதன் என்று நாம் பார்க்கின்றோம். என்ன செய்வாரா, ஆய அன்பர்தாம் அணிமதில் சண்பையில் அமர்பெறும் திருத்தோணி நாயனார்க்கு நல் திருப்பணி ஆயின நாளும் அன்போடு செய்து. இவர் நாளும் அன்போடு பணி செய்வாராம். மேய அத்திருத்தொண்டினில் விளங்குவார் விரும்பி வந்து அணைவார்க்கு தூய கைத்திரு தொண்டினில் அவர் தம்மை துறைதோறும் பயில் விட்டார். யாரெல்லாம் விரும்பி பணி செய்ய வருகின்றார்களோ அவர்களை நீங்கள் இந்தந்த பணி செய்யலாம் அப்படின்னு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதை செய்ய வைத்தார். என்னவா, நல்ல நந்தவன பணி செய்பவர், அதான் அந்த நந்தவனம் அமைக்கிறது. நறும் துணர் மலர் பெய்வர், பூ பறிக்கிறதும் கவனமா பறிக்கணும். மொட்டு அந்த நாளைக்கு பூக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு பறிச்சிடக்கூடாது, கவனமா பூ பிக்காம இருக்கணும். பூவை பறிக்க இப்ப எல்லாருமே முகக்கவசம் அணியறாங்க, பூ பறிக்கும் போது முகக்கவசமே போடணும். மனசுக்குள்ள வேணா ஐந்தெழுத்த கணிச்சுக்கலாம், மனசுக்குள்ள வேணா பாடிக்கலாமே தவிர, நம்ம வாய் அசைச்சோம்னா நம்ம வாயில உள்ள எச்சில் வந்து பூவுல பட்டும். அதனால அப்படியெல்லாம் செய்யாம முறப்படி விதிப்படி அந்த மலரை எப்படி கொய்யணும், அழகா நம்ம புலிக்கால் முனிவர்னு நம்ம பாக்குறோம் இல்லையா, வியாக்கிர பாதர் காலையில அந்த பூச்சிகள்லாம் வந்து தேனை உண்பதற்கு முன்பாக அந்த பூவை பறிக்கணுங்கிறதுக்காகவே எனக்கு புலிக்கால் வேணும்னு கேட்டு சுவாமிகிட்ட பெற்றுக்கொண்டவர் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அதுபோல் நறும் துணர் மலர் கொய்வோர் பல் பணி தொடை புனைபவர், தொடைனா என்னது, மாலை கட்டுறது. கொணர் திரு மஞ்சள பணிக்கு உள்ளோர், திருமஞ்சள பணிக்குள்ள திரவியங்களை எல்லாம் சேகரித்து கொண்டு கொடுப்பவர்கள். அல்லும் பகலும் அல்லும் நண்பகலும் திரு அழகிட்டு திருமெழுக்கிட்டு எப்போதும் கோயில் வந்து சுத்தமா இருக்கும். காலையில முடியும் போது அந்த அதிகாலையில துவங்கி மாலை, அதாவது திருவனந்தல் பூஜையில துவங்கி பள்ளியற பூஜை வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கணும். அதனால அப்பப்போ சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அழகிட்டு காலை முதல் நண்பகலும் போட்டாச்சு. அப்ப அழகிட்டு மெழுக்கிட்டு அமைப்போர்கள், அது எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு பயிற்சி. அந்த அழகுங்கிறது விளக்குமா இருக்கு, பெருக்குமா இருக்கு தான் பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த பெருக்குமாற கையில எடுத்தா அதுக்கப்புறம் அத கைய அந்த கையால போய் பூஜை திரவியங்கள் எல்லாம் நம்ம தொடக்கூடாது. அதெல்லாம் எடுத்தோம்னா அதன் பின்பு கை கழுவிட்டு தான், ஒருவேளை அங்க ஒரு பூஜை சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அதெல்லாம் எப்படி, அதுக்கெல்லாம் ஆற்றுப்படுத்துறதுக்கு நமக்கு ஆள் வேணும். அந்த பணியை அவர் அழகா செய்தார். எல்லையில் விளக்கு எரிப்பவர், விளக்கு பணி, கோயில விளக்கு எப்படி போடணும், இன்னைக்கு எப்படி எல்லாம் விளக்கு போடக்கூடாதோ அப்படிலாம் பல கோயில்கள்ல விளக்கு போடுறாங்க அறியாமையினால். அதுக்கு சுவாமி வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அந்த தவறுகளை எல்லாம் மறக்க வைக்கணும். என்னென்னவோ பதார்த்தங்களை வச்சு அதுல எல்லாம் விளக்கு போடுறாங்க, கேட்கறதுக்கே அச்சமா இருக்கு. அதெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை, நமக்கு ஆகமங்கள்ல அப்படியெல்லாம் விளக்கு போட சொல்லல. ஆகமத்துல சொல்லாததெல்லாம் போய் நம்ம கோயிலுக்குள்ள செய்யவே கூடாது. நம்ம அழகா அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தலாம், அல்லது நல்ல சுத்தமான பசும்பால் இருந்து எடுத்த நெய்யும் தெரிஞ்ச ஊத்தி ஏத்தலாம். மற்றபடி கலப்பட பொருட்களை எல்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது, விளக்கு எரிக்க கூடாது. இல்ல ரொம்ப உசிதம் என்னன்னா நல்லெண்ணெய் கொண்டு அர்ச்சகர் கையில கொடுத்து ஐயா கருவறையில இருக்க விளக்குல ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்துல இருக்க விளக்குல ஊத்துங்கன்னு சொல்லிட்டோம்னா அந்தந்த சுவாமி முன்னால இருக்க விளக்குல எண்ணெய் ஊத்திட்டாலே போதும், அதே நமக்கு விளக்கு எரித்த பலனை தரும். அடுத்து திருமுறைகளை எழுதுவோர் வாசிப்போர், யாராலெல்லாம் எழுத முடியுமோ அவங்களையெல்லாம் பார்த்து எழுத வைக்கிறது. அப்புறம் யாராலெல்லாம் திருமுறைகளை ஓத முடியுமோ அவர்களை எல்லாம் திருமுறைகளை ஓத வைத்தல் என்ற பணிகளை எல்லாம் அவர் மிக மிக அருமையாக செய்தார். இணைய பல் திருப்பணிகளில் அணைந்தவர்க்கு ஏற்ற அத்திருத்தொண்டின் வினை விளங்கிட வேண்டிய குறையெல்லாம் முடித்து மேவிடச் செய்தே அணைய அத்திரம் புரிதலில் தொண்டரை ஆக்கி, அவங்களை நல்லா ஆற்றுப்படுத்தி தொண்டராக்கி அன்புறு வாய்மை மனையறம் புரிந்து அடியவர்க்கு இன்புற வழிபடும் தொழில், அவரோட தொழிலே இதுதான். அதாவது அன்பர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி இந்த பணிகள், இந்த சரியை பணிகளை பூரா செய்ய வைத்தது யாரு? கண்ணநாதனார். அவரை பின்பற்றி இன்னைக்கு நாமளும் என்ன செய்யணும்? நமக்கு தெரிந்ததை சொல்லி நல்ல வழியில ஆற்றுப்படுத்தி பொழுதெல்லாம் வீணாக்காம இந்த மாதிரி இறை பணியில இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லோருக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக்கொண்டு, அடுத்து அந்த சுவாமி எதையாவது ஒப்படைக்கிறாரு அல்லது சுவாமிக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதை எக்காரணம் கொண்டு கையகப்படுத்தவே கூடாது, அந்த திருடவே கூடாது அப்படிங்கறது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அந்த தவறு யாரெல்லாம் இழைத்தார்களோ அவர்களை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே பலி கொடுத்து விடுகின்றார்கள் என்பதை எல்லாம் பார்க்க, அவங்க எல்லாம் வீர மரணம் அடைந்து விடுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த தவறுகளையும் செய்யாமல் இறைவனுக்கு உகந்ததை எக்காரணம் பற்றியும் நாம வந்து என்ன செய்யக்கூடாது, அதை நாம் கையிலே எடுக்கவே கூடாது என்று நாம் மனதில எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்தி நாயனர் இறைவன் புகழ பாடமும் பேசணும், இறைவன் நாமத்தை பேசணும், அதை விட்டுட்டு வேற ஏதாவது தவறாக பேசணும் உடனே நாக்கையே அறிஞ்சிருவாரோ? இன்றெல்லாம் நமக்கு அது சாத்தியமா என்று தெரியவில்லை. சிவநிந்தை பல இடங்களிலும் கேட்கின்றது, கேட்கும் போதே மனதுக்கெல்லாம் கவலையாகவும் இருக்கின்றது. சரி, எல்லாவற்றிற்கும் பெருமானிடமே நாம் விண்ணப்பம் வைப்போம், நம்மால் அதுதான் சாத்தியம். ஆனா சத்தியநாயனார் அந்த பணியை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியா நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய மூவர் முதலிகள் பெரிய புராணத்துல பேசப்பட்டிருக்காங்க. அவங்களை பத்தி நம்ம தனித்தனியா அவங்க பாடல்களின் மூலமாகவே அவர்கள் சொன்ன சரியை பணியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நமக்கு சேக்கிழார் பெருமான் மிக திறம்படவே சொன்னார் இல்லையா? அது நம்ம அந்த பெரிய புராண சிந்தனையில அவங்க செய்த பணிகளை பற்றி எல்லாம் நாம் விரிவாகவே அந்த பாடல்களின் மூலம் நாம் கண்டோம். அடுத்தபடியாக அந்த எது எல்லாமே சிவார்ப்பணமாக கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லையா, அந்த அதிபத்தர்லாம் அப்படிதான் வாழ்ந்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, அப்புறம் கோயில் பணி செய்யணுங்கிறது தான் நம்ம கோச்சங்கட்சோழர் திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. முற்பிறவில சிலந்தியாக இருந்தவர் பாருங்க, அந்த சிலந்தியாக இருந்து அந்த பந்தல் போட்டிருக்கு சுவாமி மேல சருகு விழக்கூடாதுன்ட்டு திருவானைக்காலம். அதற்காக சுவாமி என்ன பண்ணிட்டாராம், அடுத்த பிறவில் அது தெரியும் நமக்கு, அதாவது இது இப்படி பந்தல் அமைக்க யானை வரும், அது வந்து இந்த பந்தலை பூரா எடுத்துப்பட்டுட்டு இது என்ன இப்படி எச்சில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சிவகோசரியாரும் கண்ணப்ப தேவநாயனார் அவங்க ரெண்டு பேரோட பூஜை மாதிரி உடனே இது யானை என்ன பண்ணுது, இது அபிஷேகம் பண்ணி இது பூஜை பண்ணி போகும். ஆனா ஒரு நாள் இந்த சிலந்திய யானை கொல்லுது, யானை கொல்லுத நேரத்துல சிலந்தி அந்த அவசரத்திலையும் யானைய கடிச்சுது. அந்த சிலந்தியோட விஷயத்தால யானை இறக்குது, ஆனா எதையுமே நினைக்காம இறந்தது. அது செய்த பணிக்கு சுவாமி அதுக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த சிலந்தி உயிரை விடும் பொழுது அடுத்த பிறவில யானை புக முடியாத கோயில்களை கட்டுவேன் என்று நினைத்துக் கொண்டே உயிரை விட்டமையால் அடுத்த பிறவில அது கோச்சங்கட்சோழன் கமலவதி சுபதேவன் இவர்களுடைய குழந்தையாக அந்த சிலந்தி பிறந்து அதன் பின்பாக 72 மாட கோயில்களை சிவபெருமானுக்கு அமைத்தது என்று நாம் பார்க்கின்றோம். அது போல 11 திருமுறையில நம்ம பட்டினத்தடிகள் சொல்லுவாங்க, பெரிய அன்பில் வரகுண பாண்டியன் என்று. அவருக்கு சுவாமி மேல ரொம்ப அன்பு. இப்ப நம்ம பணி செய்யணும் பணி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம், அரசர்கள்லாம் அவங்களுக்கு பணிகளை செய்யறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்வாராம், கோயிலுக்கு போவாராம். சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா நாய் உள்ள வரவே கூடாது கோயிலுக்குள்ள, அதுக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம செய்யணும். ஆனா சில சமயங்கள்ல நாய்கள் உள்ள வந்துடும், அதுக்கு அது கோயிலுங்கிற உணர்வு எல்லாம் இருக்காது. அப்ப அது அசிங்கம் பண்ணிட்டு போயிடும், அது மலம் கழித்து விட்டு சென்று விடும். அப்படி அதை பார்த்தாருனா இவர் அரசரா இருந்தா கூட அதை உடனே தானே எடுத்து சுத்தம் பண்ணி விடுவாராம், வேற யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூட மாட்டார். அது மாதிரி மழை பெய்து அந்த நேரத்துல தவளைகள்லாம் சத்தம் போடும், இந்த தவளைகள்லாம் ஹரஹரன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு பொன்னையும் மணிகளையும் அள்ளி அப்படியே அந்த மலை நீர்ல இருக்க தவளைகள் பக்கத்துல அப்படியே கொண்டு கொட்டிடுவாங்க. காட்டுல இருக்கிற நரிகள் வந்து ஊழையிடுதான், அது பெருமானை புகழ்ந்து பாடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிகள் வந்து, நரிகளுக்கு வெயிலாலோ மழையாலோ துன்பம் வரக்கூடாதுன்னு போர்வையை கொண்டு போத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கீழே வேப்பம் கொட்ட விழும், அந்த சீசன்ல விழுந்து கிடக்கும் சருகும் பழங்களும் கிடக்கும், நம்ம பார்த்துருப்போம் வேப்பம் கொட்ட கிடக்கும். ஆனா எல்லாரும் பெருக்கி அள்ளி குமிச்சு வச்சிருப்போம் வீட்டு முன்னாடி, குப்பை வண்டிக்காரன் வந்து அள்ளிட்டு போவான். ஆனா அந்த வேப்பங்கொட்டையெல்லாம் பார்த்தா சிவலிங்க ரூபமா தெரியுதான், மலர்கள் எல்லாம் தெரிஞ்சது இல்லையா, சிவமா தெரிஞ்சது தாய்மான சுவாமிக்கு. நமது காரைக்கால் அம்மையாருக்கும் நமது சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் பொழுதெல்லாம் சிவமா தெரிஞ்சது. எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றிங்கிறது அவங்க நிலை. அது மாதிரி இவருக்கு இது சிவமா தெரிஞ்சுதான். உடனே இந்த மரத்துக்கு இடையில் இந்த சிவலிங்கம் போன்ற உரு இருக்கக்கூடிய பழத்தை தருவதால் இந்த மரத்துக்கு இடையூறு வந்துவிடக் கூடாது என்று அந்த வேப்ப மரத்திற்கு விதானம் அமைத்தார் என்று பார்க்கின்றோம். அந்த மாதிரி இப்படியெல்லாம் ஒரு பேரன்போடு இறைவனுக்கு பணி செய்வதை நமது 12 திருமுறைகளும் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கு. நமது சித்தாந்த நூல்களும் நமக்கு அதைத்தான் சொல்கிறது. சரியை பணிய செய்யணும். உபதேச காண்டம் என்ற ஒரு நூலிலும் அழகாக சரியை பணியை பற்றி நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் சரியை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சாத்திர நூல், அப்புறம் தோத்திர நூல், அப்புறம் புராணங்கள் எல்லாமே நமக்கு வலியுறுத்துகின்றது. சரியை பணியை நாம் கண்டிப்பாக அவரவரால் இயன்ற வகையிலே செய்துதான் ஆக வேண்டும். அதை ஒரு சங்கல்பமாக நாம் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் நாம் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாம் குடியிருக்கும் வீட்டை எங்கெனமெல்லாம் வைத்திருக்கின்றோம், சுத்தமாக வைப்பதற்கு அதற்கு எத்தனை வகையான உபகரணங்களை எல்லாம் நாம் வாங்குகின்றோம். ஆனால் பெருமான் இருக்கக்கூடிய ஆலயத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நம்மிடம் மிக வேண்டும். அந்த உணர்வோடு பெருமானுக்கு நாம் பணி செய்ய வேண்டும். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்று தடுத்தாட்கொள்ளும் போது, புதியவராக வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்தாட்கொள்ளும் போது சுவாமி சொன்னதாக பெரிய புராணத்திலே வருகிறது. அந்த இறை வாக்கையே நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும், பணி செய்ய வேண்டும் என்று சொல்ல. ரொம்ப பேசாதீங்க, சரியா, ரொம்ப சாமர்த்தியமான பேச, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்யணும்னு சுவாமி சொன்னதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு, நீ பணி பிழைக்கில் புளியம் வளாரால் மோதுவிப்பாய் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கின்றார். நான் அந்த பணி எல்லாம் உனக்கு செஞ்சுட்டே இருக்கணும். இதை நான் எப்பமாவது செய்ய தவிர்ட்டா இந்த பிள்ளைகள் தப்பு பண்ணனா பெற்றோர்கள் வந்து கம்பாலாம் அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி புளியம் வளாரால் மோதுவிப்பாய் என்று சொல்லுவார். அது போல நீ என்னை அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். இதே இது சித்தியாரிலே வரும், வளாரினால் அடித்து தீய பந்தவும் இடுவர் பார்க்கில் பரிவே ஆகும். அதனால கோப பிரசாதம் என்ற நூலிலே நக்கீரர் பெருமான் சொன்னது போல அவருடைய கோபம் பிரசாதம் ரெண்டும், அதாவது மரக்கருணை அறக்கருணை ரெண்டுமே நம்முடைய செயல்களை வைத்து நமக்கு அவர் வழங்கக்கூடியதுதான் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு, நமக்கு நல்ல பிறவி வேணும், அத பிறவியை விட்டுட்டு முக்தி அடையணும். ஆனா இன்னும் எவ்வளவு சஞ்சீதம் இருக்கு நமக்கு தெரியாது. ஆகையால் எனக்கு மீண்டும் பிறப்புண்டேன்னு அம்மையார் சொல்றாங்க இல்லையா, இரவாத இன்ப அன்பு இல்லையா, அதோட என்ன சொல்லாங்கன்னா பிறவாமை வேண்டும். நமக்கு பிறவாமை பிடிச்சிருக்கு, ஆனா அதற்கு நாம் தகுதியா இருப்போமா நமக்கு தெரியாது. ஆனால் அச்சு மாறி பிறந்து விடாமல் இருப்பதற்காகவாவது கண்டிப்பாக, அதாவது இந்த ஆறறிவு உள்ள பிராணிங்கிறத விட்டுட்டு, ஆறறிவு உள்ள மனித பிறவி விட்டுட்டு பிராணிகள் பறவைகள் மரஞ்செடிகள் அந்த ஊர்வன அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிறவி வேண்டாம்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக பணி செய்ய வேண்டும். சரியையே முதல்ல பிடிக்கணும், அது முதல் படி, அதுதான் அடிப்படை. அதுல நல்ல சிக்குன்னு பிடிச்சு நின்றோம் என்றால் சமய திசையை பெற்றுக்கொண்டு சரியை பணியை செய்யும் பொழுது, அதான் இப்ப மங்கையர்க்கரசி அம்மையார் அதுதான் செஞ்சாங்க. கோயில்ல பூஜை இல்ல, கணவன் வந்து சமணனா மாறிட்டான், ஆனா அம்மையாருடைய முயற்சியில அந்த கோயில்ல மீண்டும் பூஜை நடக்குது. கணவனும் மீண்டும் சமணனாக மாறிய கணவனும் மீண்டும் சைவனாக மாறுகின்றார். அந்த பூன் உடம்புல இருந்த பூன் உள்ளத்துல இருந்த பூன் எல்லாமே நிமிர்ந்ததுன்னு பார்க்கணும். காரைக்கால் அம்மையார் செய்யவில்லையா, பெண்ணாக இருந்து கொண்டு மங்கையர்க்கரசியார் செய்திருக்கின்றார்கள், திலகவதி அம்மையார் செய்திருக்கின்றார்கள். ஒரு நல்ல கோயில் கட்டக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுக்கறதுக்காக, சிவத்தொண்டு செய்யக்கூடிய பிள்ளையை கொடுக்கறதுக்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர்கள் கமலவதியார். கண்ணப்ப தேவ நாயனார் எங்கெனம் தொண்டு செய்தார் என்று நாம் பார்த்தோம். நம் மூவர் முதலிகள் எங்கெனம் எல்லாம் தொண்டு செய்தார்கள் என்று பெரிய புராண சிந்தனையிலே நாம் கண்டோம். அது போல கண்டிப்பாக இந்த விளக்கிடுதல், இந்த கோயில்ல எல்லா பணியும் தொய்வு இல்லாம நடக்கணும். திருப்பணிக்கு நிதி கொடுங்க, பூஜைக்கு நிதி கொடுங்க. ஒரு பூஜை நடக்கல, நிதி இல்லாம ஒரு கோயில்ல பூஜை நிக்குதுன்னு விடவே விடாதீங்க. எல்லாரும் நீங்க கண் பார்த்துக்கிட்டே இருக்கணும். புதிது புதிதாக நிறைய அமைப்புகளை துவங்குவதை விட்டு விட்டு இருக்கிற அமைப்புல நம்ம சேர்ந்து நல்ல முறையில அதை என்ன சொல்றாங்க எல்லாருமே, முன்பெல்லாம் இவ்வளவு அடியார்கள் வந்தார்கள் உழவாரத்திற்கு, இப்போது அருகி கொண்டே செல்கிறது என்று சொல்கின்றார்கள். காரணம் ஒவ்வொருத்தருடைய சூழல். சரி, சிலர் வர முடியலன்னா என்ன, புத்தடியார்கள் பல அடியார்களால் முடியாவிட்டால் புத்தடியார்கள் எல்லாம் அங்கே சென்று அந்த பணியிலே பங்கேற்க வேண்டும். அப்படி பங்கேற்று அந்த பணிகள் தொய்வில்லாமல் நடக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்துக்கொண்டால் பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதியின் இன்னருள் அனைவருக்கும் நிறையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு கிடையாது. ஆகையால் எல்லோரும் சரியை பணியை பின்பற்றுங்கள். திருமுறைகளை இதுவரையிலும் ஓதுபவர்களாக இருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் சித்திரை 1ஆம் தேதி துவங்கி பங்குனி கடைசி நாள் வரையிலும் அதை தினந்தோறும் 5-5 பதியங்களாக பாடினால் 12 திருமுறைகளையும் ஓதிவிடலாம். ஒரு ஓதுவாமூர்த்தியிடம் கற்றுக்கொண்டு பண்ணோடு பாடல்களை இசைத்தால் மண்ணின்றி விண்ணும் கொடுப்பார் சுவாமி. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அளவற்ற பலனை தருவார் என்பதையும் மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக பூத்தொண்டை எல்லோரும் நந்தவனம் அமைக்க முடியாவிட்டாலும் உங்கள் வீடுகளில் தேவையற்ற செடிகள் குரோட்டன்ஸ் போன்றவை எல்லாம் இருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு இறைவனுக்கு உகந்த மலர் இலை இவற்றை தரக்கூடிய மரங்களை வளர்த்து செடி கொடிகளை வளர்த்து அந்த பூவை கொய்து சுவாமிக்கு கொண்டு கொடுங்க. அவங்க ரெண்டு பேருமே அயனும் அரியுமே பூத்தொண்டு செய்யல, மரங்கள்ல ஏறி மலர் பறிக்கல, பூ தொடுக்கல, இண்டை கட்டல, அதனால அடிமுடி பார்க்கல, அழகு கைக்குழல, மெழுகு கைக்குழல் என்று நமது அப்பர் சுவாமிகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். புண்ணியத்தின் காரணமாக அந்த ஒரு அயனாகவும் அரியாகவும் இருந்த அவர்களே இங்கனம் இருந்தார்கள் என்றால் நம் நிலைமை என்ன? ஆகையால் இதை மனதில் கொண்டு இந்த பணிகளை எல்லாம் எல்லோரும் தொய்வின்றி செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வினை மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கும் சைவம்.org-இன் அன்பர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு செவிமடுத்த உங்களுக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடி, விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.